விதிக்கு கருணை இல்லை. ஒருநாள் தெரிசாவுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. வணக்கம், அன்னை இல்லம், நான் தெரிசாவிடம் பேச வேண்டும். உங்களுடைய பெயர்?
ஜோதிபாசு.
தொலைபேசியை எடுத்து பேசிய சகோதரி பரபரப்புக்கு உள்ளானார். உடனடியாக தெரேசாவுக்கு தகவல் தரப்பட்டது. மேற்கு வங்க மாநில முதல்வர் ஜோதிபாசு தொலைபேசியில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தொலைபேசியை எடுத்து பேசினார் தெரேசா.
வணக்கம்
ஜோதிபாசு அவர்களே, நான் தெரேசா பேசுகிறேன்.
வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
நலம்தான், சொல்லுங்கள்.
அரசாங்கத்திற்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது.
தாராளமாக, அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
என்ன உதவி?
சமூக விரோதிகளால் கடத்தப்பட்டவர்கள், பாலியல் தொழிலில் திணிக்கப்பட்டவர்கள், பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கிறது அரசு. நீங்கள் இதற்கு உதவ வேண்டும்.
நல்ல விஷயம், நிச்சயம் செய்யலாம்.
நன்றி. இது விஷயமாக அதிகாரிகள் வந்து பேசுவார்கள். அடுத்த நிமிடமே காரியத்தில் இறங்கினார் தெரேசா. மாநில அரசு நிலம் ஒதுக்கி கொடுத்தது. அதில் மறுவாழ்வு மையத்தை ஆரம்பித்தார் தெரேசா. ஏராளமான பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த மையத்தில் அடைக்கலம் புகுந்தனர். தொடர்ச்சியாக சேவை செய்து வரும் தெரேசாவை அவ்வப்போது அவருடைய உடல்நிலை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. 1989 இரண்டாம் முறையாக மாரடைப்பால் பாதிக்கப்பட்டார். இந்த முறை சற்று கடுமையாகவே இருந்தது. உயர்தரமான மருத்துவர்களைக் கொண்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதயமே மிகவும் பலவீனமாக இருந்தது. அப்போதுதான் அது அவருக்கு தெரிய வந்தது. அவருக்கு இதயம் இயங்க வேண்டுமானால் பேஸ்மேக்கர் கருவி பொருத்த வேண்டும் என்றனர் மருத்துவர்கள். அதன்படியே செய்யப்பட்டது. அதன் பிறகு பேஸ்மேக்கர் உதவியோடுதான் இயங்கினார் தெரேசா. மார்ச் மாதம் 28 1990 அன்று பாலஸ்தீன அதிபர் யாசர் அராஃபத் இந்தியாவிற்கு வந்தபோது கல்கத்தாவிற்கு சென்று தெரேசாவை சந்தித்து பேசினார். அப்போது 50,000 அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக கொடுத்தார்.
உடல்நிலை சரியில்லை, உண்மைதான். அதற்காக முடங்கிப்போய் படுக்கையில் சாய்ந்துவிட முடியுமா?
எல்லோரும் ஓய்வு எடு என்கிறார்கள்.
ஓய்வா?
ஏழையும் நோயும் ஓய்வு எடுக்காதபோது எனக்கு மட்டும் ஏன் ஓய்வு? தள்ளாத வயதிலும் தன்னால் முடிந்த அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார் தெரேசா.
அமெரிக்கா ஈராக் நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்றபோது அதனை நிறுத்தி சமாதானம் ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷுக்கும் ஈராக் அதிபர் சதாம் உசேனுக்கும் கடிதம் எழுதினார்.
இருதரப்புக்கு இடையே போர் என்று ஒன்று நடந்தால் அதில் ஒருவர் தோற்பதும் இன்னொருவர் ஜெயிப்பதும் இயற்கையானது. அதனால் என்ன பலன்? எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்களாக இருக்கும். ஏராளமானோர் கையிழந்து காலிழந்து ஊனமுற்றவர்களாகவே வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கும். ஏராளமான பெண்கள் விதவையாக நிற்பார்கள். அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளாக நிற்பார்கள். நீங்கள் இருவருமே உங்களுடைய நடவடிக்கைக்கு அரசியல் ரீதியாக அவரவர் பார்வையில் நியாயம் கற்பிக்கலாம். தவறில்லை. உங்கள் நாட்டு மக்களுக்கு போரில் விருப்பம் இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்டு பாருங்கள். ஏராளமான வீரர்கள் செத்து மடிவதற்கு அவர்களுக்கு விருப்பம் உள்ளதா என்று கேளுங்கள்.
நிச்சயமாக இதனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள்.
நீங்கள் இருவருமே பலசாலிகள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனைக் கொண்டு இந்த உலகத்தையே உங்களால் வெல்ல முடியும்.
ஆனால் அதனால் என்ன பலன்?
பொதுவாக ஒருவர் இறப்பதற்கு விபத்தோ அல்லது நோயோ அல்லது முதுமையோ காரணமாக இருக்கலாம். ஆனால் போர் வீரர்கள் அனைவரும் இளமையானவர்கள், பலசாலிகள். அவர்களுடைய உயிர் அற்ப ஆயுளில் முடிவதற்கு காரணமான போர் தேவையா என்பதை ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். அந்த மரணங்களுக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்களை வரலாறு கொலைகாரர்கள் என்று அழைப்பதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா?
வெற்றி தோல்வி இரண்டுமே குறுகிய காலத்தில் மறுக்கப்பட்டுவிடும்.
ஆனால் சேதங்களை அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது. அதற்கு உதாரணம்தான் இரோஷிமா நாகசாகி. மனிதன் கடவுளின் படைப்பு. உயிர் வாழ்வதற்காகவே அவர்களை கடவுள் படைக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட விரோதத்திற்காக அவர்களுடைய உயிரை பறிக்க அந்த கடவுளிடம் நீங்கள் என்ன சிறப்பு அனுமதி வாங்கியுள்ளீர்கள்? ஆகவே
போரை பற்றியும் அதன் பாதிப்புகள் பற்றியும் சிந்தித்து போரை நிறுத்துவது நமது கடமை. 1992 வளைகுடா போர் முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்ததும் போர் மட்டும்தான், மக்களின் துயரம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. ஈராக் நாடே அலங்கோலப்பட்டு கிடந்தது. சிதிலம் அடைந்த கட்டடங்கள், சிதைந்த வீடுகள். ஈராக் அதிபர் சதாம் உசேனுக்கு நாட்டை மறுநிர்மாணம் செய்ய வேண்டிய நெருக்கடி உருவானது. அப்போது அவருக்கு நினைவு வந்த நபர் தெரீசா. போர் நடந்து கொண்டிருந்தபோது அவர் அனுப்பிய கடிதத்தை ஒருமுறை எடுத்து வரச் சொல்லி படித்து பார்த்தார். நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் அளித்தார். உடனடியாக தெரீசா தனது சகோதரிகளுடன் ஈராக் வரவேண்டும். நாட்டை மறுநிர்மாணம் செய்ய அவரால்தான் முடியும். இதற்கு தலையசைத்த அமைச்சர் தெரீசாவுக்கு உடனடியாக கடிதம் எழுதினார். ஆபரேஷன் டெசர்ட் ஸ்ட்ராம் என்கின்ற தாக்குதலால் பாதிப்புக்கு உள்ளான ஈராக்கை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு தங்களுடைய ஆதரவு வேண்டும். போரில் காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். குறிப்பாக மக்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள். நீங்கள் வந்தால் ஈராக் மறுமலர்ச்சி அடையும் என்பது அதிபர் சதாம் உசேனின் விருப்பம். கடிதத்தை படித்தார் தெரீசா. சில நொடிகள் மட்டுமே அமைதி காத்தார். அடுத்த நொடி சகோதரிகளை பார்த்தார். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்து கன்னியாஸ்ரீகள் மற்றும் சகோதரிகள் ஈராக்குக்கு புறப்பட தயாராகின. ஜூன் மாதம் 11 1992 பாக்தாத்தில் இறங்கினார் தெரீசா. சகோதரிகள் புடைசூழச் சென்ற அவருக்கு ஈராக் அரசு சிறப்பான வரவேற்பை அளித்தது. சேதமடைந்த பகுதிகளை உடனடியாக பார்க்க வேண்டும். சேதங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. அவற்றை பார்த்த தெரீசாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சேதத்திலிருந்து ஈராக்கை மீட்டெடுப்பது எவ்வளவு சிரமமானது என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் முகமது சாயிடம் தெளிவாக கூறினார். அதற்கு தேவையான மருந்துப் பொருட்கள் எவ்வளவு என்று சேகரித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அவற்றை பக்குவமாக சேர வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைத்தார். தன்னால் முடிந்த அளவுக்கு நலப்பணிகளை செய்துவிட்டு புறப்பட்டார் தெரீசா. ஈராக் அரசு அவருக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. வறுமை காரணமாக குழந்தைகள் வேண்டாம் என்று கருவிலேயே சிதைக்கும் கொடுமை இந்தியாவில் அப்போது அதிக அளவில் இருந்தது. இதற்கு தெரீசா கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தார். அப்படி செய்ய நினைக்கின்ற பெற்றோர்களை தானே நேரில் அழைத்து பேசினார். இதனால் ஏராளமானோர் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர். ஆனாலும் சிலரை சமாதானம் செய்யவே முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களிடம் தெரீசா ஒரு வேண்டுகோளை விடுத்தார். சிசுவை கொல்லாதீர்கள். உங்களுக்கு வேண்டாம் என்றால் என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அதன் பிறகு அவர்கள் சமாதானமாகினர். தெரீசாவின் முயற்சியால் உயிர்ப்பிழைத்த சிசுக்கள் ஏராளம் ஏராளம். நாட்கள் செல்லச் செல்ல தெரீசாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்த கண் பார்வை மேலும் பாதிக்கப்பட்டது. இதனால் உடனடியாக கேட்ராக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவ்வப்போது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. சிறிது காலம் ஓய்வு, சிகிச்சை, பிறகு சேவை, பயணம், இப்படியே போய்கொண்டிருந்தது தெரீசாவின் வாழ்க்கை. தொடர்ந்து உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்ததை அடுத்து தனது அறக்கட்டளைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவிக்கு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று விரும்பினார் தெரீசா. அது குறித்து மற்றவர்களோடு பேசினார். என்ன, தெரீசாவின் இடத்திற்கு இன்னொருவரா? வாய்ப்பே இல்லை. ஒரே குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். தெரீசாவின் இடத்தை நிரப்பும் அளவிற்கு நாங்கள் யாரும் பக்குவம் அடையவில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் பதவியில் நீடிப்பதில் தெரீசாவிற்கு விருப்பமும் இல்லை. அதனால் தனது விலகலுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தினார். அதில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் அவரது விலகலுக்கு ஆதரவு தெரிவித்தது. மற்ற அனைத்து வாக்குகளும் தெரீசாவின் விலகலை எதிர்த்தன. இதனால் தெரீசா தனது முடிவினை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அந்த ஆதரவு வாக்கு வேறு யாருடையதும் அல்ல, தெரீசா அளித்த வாக்குதான். அதன் பின்னரும் தனது பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார் தெரீசா. திடீரென 1993 ஒருமுறை வழுக்கி விழுந்து விட்டார் தெரீசா. இதனால் அவருடைய 3 இடுப்பு எலும்புகள் முறிந்துவிட்டன. இதனால் தெரீசா நடப்பதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது. இதற்கு மேலும் பதவியில் நீடிப்பது சரியல்ல என்று முடிவு செய்துவிட்டார் தெரீசா. ஜனவரி மாதம் 1997 கல்கத்தாவின் ஆர்ச் பிஷப் ஹென்றி டிசோசா அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டார். அறக்கட்டளையின் சுப்பீரியர் ஜெனரல் பதவியிலிருந்து விலகுவதற்கு தெரீசா விரும்புகிறார். அதே சமயம் 1990 நடந்தது போல வாபஸ் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அப்போது நிர்மலா என்கின்ற பெயர்தான் தெரீசாவின் நினைவுக்கு வந்தது. இளம் வயதில் தெரீசாவின் அன்பால் கவரப்பட்டவர், மேல்ஜாதி பெண்ணாக இருந்தாலும் தெரீசாவுடன் இணைந்து சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே மதம் மாறி அவருடைய சபையில் சேர்ந்தார். இவர்தான் தனக்குப் பிறகு தான் உருவாக்கிய அறக்கட்டளையை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று நம்பினார். அந்த அளவுக்கு நிர்மலாவின் செயல்பாடுகள் தெரீசாவை திருப்தி அடையச் செய்திருந்தன. அதே சமயம் தனக்கு பிடித்தவர் என்பதற்காக அவரை உடனடியாக தலைமை பதவியில் நியமித்துவிடவில்லை. தேர்தல் மூலம் தேர்வு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்தார். தேர்தல் நடத்தப்பட்டது. நிர்மலா வெற்றி பெற்றார். மார்ச் மாதம் 13 1997 அறக்கட்டளையின் பொறுப்புகள் அனைத்தையும் நிர்மலாவிடம் ஒப்படைத்துவிட்டு சாதாரண தொண்டராகவே தன்னுடைய பணியினை தொடர்ந்தார் தெரீசா. இந்த சமயத்தில் பிரபல பத்திரிகை ஒன்று தெரீசாவை பேட்டி எடுப்பதற்காக அணுகியது. அவரும் சம்மதம் தெரிவித்தார். பேட்டி ஆரம்பமானது. நிருபர்: உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று எதை நினைக்கிறீர்கள்? ஏழைகள்: எப்படி சொல்கிறீர்கள்? அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இயேசுவுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பை அவர்கள்தான் எனக்கு தருகின்றனர். அதனால் ஏழைகளே எனக்கு கிடைத்த பரிசுகள். உங்களுக்கு பிடித்தமான இடம் எது? காலிகட் முதியோர் இல்லம். ஆதரவற்ற முதியவர்களாக அங்கு வந்தவர்களெல்லாம் அன்புள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி ததும்ப இறைவனை அடைவது அந்த இடத்தில்தான். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நேற்று என்பது என் கையை விட்டு போய்விட்டது. நாளை என் கையில் வரும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இன்று எனது கையில் இருக்கிறது. இன்றைய தினம் என்னால் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் என்ன உதவி செய்ய முடியுமோ அதனை செய்துவிட வேண்டும். தாமதப்படுத்தக்கூடாது. இதுதான் எனது திட்டம். இப்படியாக நீண்ட அந்த பேட்டியில் தெரீசா உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய தொண்டு உள்ளம் மெளிர்ந்தது. ஏற்கனவே ஆவணப்படம் தயாரிக்க அனுமதி கொடுத்து வாபஸ் பெற்றிருந்த எழுத்தாளருக்கு படம் எடுப்பதற்கான அனுமதியை வழங்க முன்வந்தார் தெரீசா. இவர் தனது 87வது பிறந்த நாளன்று அதனை அறிவித்தார். பட வேலைகள் ஜரூராக ஆரம்பமாகின. ஜெரால்டின் சாப்ளின் என்பவர் அந்த படத்தில் தெரீசாவாக நடித்திருந்தார். தெரீசாவின் வாழ்க்கையின் அனைத்து முக்கியமான கணங்களும் அதில் பதிவாகியிருந்தன. அந்த படத்துக்குச் சூட்டப்பட்டிருந்த பெயர் இன் தி நேம் ஆஃப் காட்ஸ் புவர். ஆன் மற்றும் ஜெனட்டி ஃபெட்டி சகோதரிகள் தெரீசா பற்றிய இன்னொரு செய்திப்படத்தை உருவாக்கினர். அன்னை தெரீசா என பெயர் சூட்டப்பட்டு வெளியானது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் திரையிடப்பட்டது. சோவியத் அமைதி விருது அந்த படத்திற்கு கொடுக்கப்பட்டது. சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற தலைப்பில் பிபிசி தொலைக்காட்சி தெரீசாவின் வாழ்க்கையை திரைப்படமாக தயாரித்தது. செப்டம்பர் மாதம் 5 1997 தெரீசாவுக்கு அதிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது. ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படியே சிறிது நேரம் படுத்திருந்தார். திடீரென அவருடைய முகம் சுருங்கியது. உடனடியாக மருத்துவத்திற்கு தகவல் பறந்தது. மருத்துவர்கள் ஓடி வந்து பார்த்தனர். நெஞ்சு வலிப்பது போல் இருக்கிறது. முனகிபடியே பேசினார். தெரீசாவுக்கு சிகிச்சை அளித்து வரும் சிறப்பு மருத்துவர் அசீம் ஃபோத்தன் உடனடியாக வரவழைக்கப்பட்டார். சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறிதளவு முன்னேற்றம். நெஞ்சுவலி இப்போது பரவாயில்லை என்றார் தெரீசா. குரலில் அதே சோர்வு. ஆனாலும் கூட தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சில உத்தரவுகளை மட்டும் சகோதரிகளுக்கு சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டார். அன்று முதல் வெள்ளி என்பதால் காலை உணர்வை தவிர்த்துவிட்டு தியானம் செய்ய ஆரம்பித்தார். மதியம் 1 இருக்கும். சகோதரிகள் வந்து மதிய உணவினை கொடுத்தனர். ஆனால் அதனை சாப்பிட தெரீசாவுக்கு விருப்பமில்லை. உணவு வேண்டாம் என்று சைகை காட்டினார். பேசும் அளவிற்கு கூட தெம்பில்லை. அவசியம் நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று சகோதரிகள் கண்டிப்பாக சொன்னதை அடுத்து மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு படுத்தார். அசதியில் தூங்கிவிட்டார். மாலை கண்விழித்தார். மருத்துவர்கள் அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டனர். இரவு உணவையும் கட்டாயப்படுத்தியே கொடுத்தனர் சகோதரிகள். கட்டிலில் சாய்வதற்கு முன்னர் காலையில் வந்த அதே போன்ற நெஞ்சுவலி மீண்டும் வந்தது. மணி இரவு 9:30. நெஞ்சு வலிக்கிறதே. மெல்லிய குரலில் முனகினார் தெரியசா. விழுந்து அடித்துக் கொண்டு எல்லோரும் ஓடி வந்தனர். கடவுளே, கடவுளே, இவருக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது கடவுளே என்று பதறினார்கள். ஓசைகள் நின்று போய் படுத்திருந்தார்.